السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாப் அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ் ஸுன்னா, அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆனையும் நபியின் வழிமுறையாகிய போதனைகளாகிய சுன்னாவையும் ஒவ்வொரு முஸ்லிமும் பற்றி பிடித்து கடைபிடித்து நடக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை நாம் தொடர்ந்து அதன் பல பிரிவுகளை படித்து வருகிறோம். சென்ற அமர்விலே இரண்டு ஹதீஸுகளை உங்களுக்கு கூறினோம். சென்ற அமர்விலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைப்பிட்ட அந்த தலைப்பையும், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றையும், பிறகு ஒரு ஹதீஸையும் உங்களுக்கு கூறினோம். ஹயர், இன்ஷா அல்லாஹ் இன்று சென்ற அமர்வினுடைய கொஞ்ச விளக்கத்தையும் இன்றைய புதிய பாடத்தையும் நாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, சென்ற பாடத்திலே இமாம் அவர்கள் கூறிய அந்த விளக்கத்தின் சுருக்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வஹியின் அடிப்படையில் தான் பேசுவார்கள். வஹி இறங்காத விஷயத்தில் அவர்கள் மௌனம் காப்பார்கள், அமைதி காப்பார்கள். அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனக்கு விளக்கம் கிடைத்தால் அது குறித்து சொல்வேன் என்று அமைதியாகி விடுவார்கள். இது ரசூலுல்லாஹுடைய வழக்கமாக இருந்தது. அதாவது, எனக்கு தெரியாது என்று சொல்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமாக கருதவில்லை. எது தெரியவில்லையோ அதை எனக்கு இப்போது தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஏதாவது வலுக்கட்டாயத்துக்கு ஒன்றை சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம், பின்னாடி பார்த்து கொள்வோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கல்லுஃப், ஃபார்மாலிட்டி அல்லது வலுக்கட்டாய ஒரு பிரஸ்டீஜ், ஒரு மதிப்பு பார்ப்பதை நபி அவர்கள் செய்தது கிடையாது. வஹி இறங்கிய விஷயமாக இருந்தால் சொல்வார்கள். அது குறித்து தனக்கு குர்ஆனுடைய இல்மு இல்லை என்றால் அல்லது சுன்னாவுடைய இல்மு அல்லாஹு தஆலா போதித்திருக்கவில்லை என்றால் எனக்கு தெரியாது என்று சொல்லி மௌனம் காப்பார்கள். இப்படித்தான் முஸ்லிம்களாகிய நாமும் இருக்க வேண்டும். எது நமக்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து தெளிவாக தெரிந்ததோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாத விஷயங்களாக இருக்குமேனால் அதை அறிஞர்களிடத்திலே கேட்க வேண்டும். தனக்கு தெரியாத ஒன்று தன்னிடத்திலே கேட்கப்படும் போது எனக்கு தெரியாது என்று சொல்வதில் வெட்கப்படக்கூடாது. யூகித்துக் கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றது, யாராவது ஒருத்தங்க அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா அப்படித்தான் இருக்கணும், வேற எப்படி இருக்கும், இந்த மாதிரியான தவீல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. இப்ப நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், அதாவது இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பிலே எழுதியிருந்தார்கள். நபியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ரூஹ், ரூஹை பற்றி கேட்கப்பட்ட போது அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹுடைய வசனம் இறங்குகிற வரை அந்த வசனத்திலும் ரூஹ் என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லப்பட்டதா என்றால் சொல்லப்படவில்லை. எஸ் அலூனுக்கு அனி ரூஹ் குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி, நபிய ரூஹை பற்றி உங்களிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அது எனது இறைவனின் கட்டளைக்கு உட்பட்டது. அப்ப எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில கேள்விகளுக்கு ஈமான் தான் பதில், அதாவது நம்பிக்கை கொள்வதுதான் பதிலே தவிர எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் தான் பதில் என்பது அது ஒரு தவறான புரிந்துணர்வு. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடணும். சில பேர் தங்களை பெரிய அறிவாளிகள் என்று காட்டிக்கொள்வதற்காக எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் சொல்வார்கள். எதற்கு விளக்கம் இருக்கிறதோ அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். விளக்கம் இல்லாத ஒன்றுக்கு அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று மௌனம் காத்துவிட வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக யூதர்கள் கேள்வி கேட்கிறார்கள், அல்லது யூதர்கள் சார்பாக முஷ்ரிக்குகள் கேள்வி கேட்கிறார்கள், ரூஹ் என்றால் என்ன என்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கேள்வி கேட்டு விட்டார்களே, எனது நபியுடைய நிலைமை என்னவாகும், பதில் சொல்லவில்லை என்றால் என்ற தக்கல்லு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தை அல்லாஹ் தனக்கு ஆக்கிக் கொள்ளவில்லை. இதுதான் எனது கட்டளை, நம்பிக்கை கொள்ள விருப்பம் இருந்தால் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏற்க விருப்பம் இல்லை என்றால் அது உங்களை பொறுத்தது என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிடுகிறான். அவர்கள் கேட்டுவிட்டார்கள், அவர்கள் முமின்களாக வேண்டுமே என்றெல்லாம் வலுக்கட்டாய நிர்பந்தங்களை அல்லாஹ் தனக்கும் வைத்துக் கொள்ளவில்லை, நபிக்கும் வைக்கவில்லை. அதுதான் எல்லா அழைப்பாளர்களுக்கும் உள்ள ஒரு அழகிய நடைமுறை. புரியுதுங்களா? காஃபிருங்க கேட்டுட்டாங்களே இப்படி என்பதற்காக வேண்டி திணற வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ரப்பை அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறாயா, அவன் புறத்திலிருந்து வந்த தெளிவான செய்தி இது, இதை நீ ஈமான் கொள். ஈமானில் தான் தெளிவு இருக்கிறது. நம்முடைய அறிவை கொண்டு ஏதாவது விளக்கம் சொல்றது, அப்புறம் அதுக்கு பிறகு அவன் அதை விட ஒரு அறிவாளியாக இருந்தான் என்று சொன்னா அதுல ஒரு முரண்பாட்டை கண்டுபிடிப்பான். இப்படி நமது அறிவு இருக்கிறது, அதாவது யதார்த்தத்தை ஆழமாக அறிய முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதனால அல்லாஹ்விடத்தில் எளிமை ஒப்படைத்து விடுவதுதான் ஒரு அழைப்பாளருக்கு அழகு. இப்ப அல்லாஹ் முஸல்லி அலா நபியினா முஹம்மத். லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல இதற்கு முன்பு நாம் பார்த்தோம், அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல்நிலை சுகம் இல்லாமல் இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வந்தார்கள். அப்ப அதே போல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, நான் அந்த சொத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். சூரா நிசாவுடைய 12வது வசனம் ஆயத்துல் மீராஸ், சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விளக்கம் ஆயத்து இறங்கியது, அந்த ஆயத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் இதுவாகத்தான் இருந்தது. ஹயர். அப்ப இந்த விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு, அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபியினுடைய சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுக்கு ஞானம் இல்லாத விஷயத்திலே கியாஸ் செய்கிற, யோசிக்கிற, சிந்திக்கிற, இப்படித்தான் இருக்கணும் என்று யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்லவில்லை என்பதை நாம் தெரிந்து கொண்ட போது, நாமும் எப்படித்தான் இருக்க வேண்டும், எது குரானில் சொல்லப்பட்டதோ எது சுன்னாவில் சொல்லப்பட்டதோ அதுதான் நமது கொள்கையாக, அதுதான் நமது அமலாக, அதுதான் நமது இபாதத்தாக, அதுதான் நமது எல்லா அஹ்லாக்குகளாக இருக்க வேண்டுமே தவிர, நாம ஒன்றை கற்பனை செய்து கொண்டு பிறகு ஹதீஸை அதற்கு வளைப்பது, அல்லது ஹதீஸை நமது சிந்தனைக்கு ஏற்ப வளைப்பது என்ற அமைப்புகள் என்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டதற்கு பிறகு மேலும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாம் இதை உங்களுக்கு சென்ற அமர்விலும் கூறினோம், அதாவது அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இந்த இடத்துல இமாம் அவர்கள் எல்லா கியாஸையும் மறுக்கவில்லை, அந்த விஷயத்தையும் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதாவது இதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த கியாஸையும் மறுத்ததை போன்று தெரியும். கியாஸ் என்றால் என்ன? அதாவது ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டத்தை எடுப்பது. எந்த விஷயத்திலே நமக்கு ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை தொடர்புடைய வேறு ஒரு விஷயம் நிகழுமையானால் அந்த தொடர்புடைய விஷயத்திற்கும் அந்த சட்டத்தையே கொண்டு வருவது, இதைத்தான் கியாஸ் என்று சொல்வார்கள். அப்ப அறவே மார்க்கத்தில் கியாஸ் கூடாதா என்றால் அப்படி இல்லை, கியாஸ் கூடும். ஆனால் அது தெளிவான ஹதீஸும் ஆயத்தும் இல்லாத விஷயமாக இருக்க வேண்டும். எங்கிருந்து நீங்கள் சட்டம் எடுக்கிறீர்களோ அதற்கும் இதற்கும் சரியான தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி கியாஸ் இருக்குமேனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க, அல்லாஹும் சொல்லி அலா நபீனா முஹம்மது. அப்ப எல்லாருமே இது என்னுடைய அபிப்பிராயம், இது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லலாமா என்றால் அப்படி சொல்லக்கூடாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரய கான மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸீபன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபிப்பிராயம் அது ஒரு நேரான ஒரு கரெக்ட் சரியான ஒரு அபிப்பிராயமாக இருந்தது. ஆனால் நாம் சொல்கின்ற அபிப்பிராயம் இருக்கிறது, ஆராய்ச்சி இருக்கிறது, இது நம்முடைய ஒரு எண்ணமாகத்தான் இருக்குமே தவிர, இந்த நாம் எண்ணக்கூடிய அத்தனை எண்ணங்களும், நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அத்தனை ஆராய்ச்சிகளும் சரியானதுதான் என்று உறுதியிட்டு நாம் சொல்ல முடியாது. இதை யார் சொல்கிறார்கள்? உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி விடத்திலே ஷரியத்தை படித்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹியால் போற்றப்பட்ட உமர் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் நம்மை போன்ற சாதாரண மக்கள் எந்த அளவு பயப்பட வேண்டும்? இன்று என்ன ஒரு கருத்து குரானுக்கோ அல்லது ஹதீஸுக்கோ ஷரியத்துடைய சட்ட விஷயங்களிலே சொல்லிவிட்டு எல்லாரும் சொன்னதும் தப்பு, நான் சொன்னதுதான் நூத்துக்கு நூறு சரி என்ற ஒரு நிலைமை பல அழைப்பாளர்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இது மிக ஒரு மோசமான நிலை. இது தனது அறிவை பெரிதாக நினைப்பது. உமர் அவர்கள் சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாவுடைய அபிப்பிராயம், ரசூலுல்லாவுடைய ஆராய்ச்சி என்றால் அது நிச்சயம் சரியானது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சி என்பது இது நாம் அதிகப்படியாக எண்ணக்கூடிய ஒரு எண்ணம்தான், கருத்து தானே தவிர, அதை நாம் நான் எண்ணியதுதான், நான் ஆராய்ச்சி செய்ததுதான், நான் முடிவெடுத்ததுதான் சரியானது என்று சொல்லக்கூடாது. இன்னமாகுவ அவ்வன்னு கயர். அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பொதுவா எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, குர்ஆன் ஹதீஸ படிச்சாங்களோ படிக்கலையோ, கல்வி அவர்களிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டா இதுக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சொல்கிறார்கள் உமர் அவர்கள் மிம்பரிலே பிரசங்கம் நிகழ்த்தினார்கள், யா அய்யுஹன்னாஸ் இன்னமா கான மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸீபன் லிஅன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் யுரீஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆராய்ச்சி என்பது அது சரியானது. ஏனென்றால் அந்த ஆராய்ச்சியை, அந்த ஆய்வை, அந்த இல்மை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சி என்பது அது ஒரு அபிப்பிராயம் தான். அப்ப இந்த இடத்துல உமர் ரழியல்லாஹு அன்ஹு மிக தெளிவாக சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆராய்ச்சி என்பது இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் அது சரியானதாகத்தான் இருக்கும். ஆனா நமக்கு அந்த மாதிரி கேரண்டி இருக்கிறதா, உறுதி இருக்கிறதா? என் உள்ளத்தில் வரக்கூடியதெல்லாம் நல்ல சிந்தனைதான், சைத்தான் என் உள்ளத்தில் வரமாட்டான், என் உள்ளத்தில் போடப்படுகிற விஷயமெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில்தான் போடப்படுகிறது என்று நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நாம் பயப்பட வேண்டுமே தவிர எனது கருத்து நூற்றுக்கு நூறு சரியானது என்று பிடிவாதம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இப்ப இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸினுடைய பாடத்திலே விளக்கம் எழுதும் போது சொல்கிறார்கள், அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத், ஃபஅம்மா மன் பஅதஹு ஃபஇன்னல் வகாயிஅ கஸரத் வல் அகாவீல் இன்தஷரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் பலவிதமான குழப்பங்கள் பெருகிவிட்டன, பலவிதமான முரண்பாடான கருத்துகள் அதிகரித்து விட்டன. அப்ப அஸ்ஸலஃப் என்ற அந்த சிறப்பிற்குரிய முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றிய அந்த நன்மக்கள், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததென்றால், ஃபகான அஸ்ஸலஃபு யதஹர்ரஸூன மினல் முஹ்தஸாத், புதிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் அறியப்படாத விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றை விட்டு சலஃபுகள் விலகிக் கொள்வார்கள். அது எவ்வளவு அழகாக காட்சியளித்தாலும் சரி அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஃபக்கான ஸலஃபு யதஹர்ரஸூன மினல் முஹ்தஸாத், புதிதாக ஏற்படுத்தப்படுகிற எந்த அமலாக இருந்தாலும் சரி அவை அனைத்தையும் விட்டு சலஃபுகள் விலகிக் கொள்வார்கள். ثم انقسموا ثلاث فرق இப்ப சலஃபுகள்ல மூன்று விதமான உலமாக்கள் இருந்தார்கள் என்பதை இமாம் இப்னு ஹஜர் குறிப்பிடுகிறார்கள். அல் ஊலா தமஸ்ஸகத் பில் அம்ரி வ அமிலு பி கவுலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன். ஒரு கூட்டம் இவர்கள் யார் என்றால், ஹதீஸில் என்ன வந்திருக்கிறதோ அதுதான் எங்கள் மதஹப், அதை மீறி எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் எனது சுன்னத்தை, பிறகு எனக்கு பின்னால் வரக்கூடிய நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை. அப்ப அந்த சலஃபுகளிலே முந்திய கூட்டம் இருக்கிறார்களே, இந்த ரெண்டில் இருந்தால் பேசுவார்கள், இந்த ரெண்டில் இல்லாததை பேச மாட்டார்கள், அமைதி காத்து விடுவார்கள். அப்ப இவர்களிடத்தில் கேட்கப்பட்டால், வைதா அஸ்மிலு அன் ஷைஇன் லா நக்ல இன்தஹும் ஃபீஹி அம்ஸகு அனில் ஜவாபி வதவக்கஃபு, எது ஹதீஸிலே இல்லையோ, அப்படி ஒரு விஷயம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால், அது குறித்து எங்களிடத்தில் இல்ம் இல்லை, ஞானம் இல்லை, அது குறித்து எங்களிடத்தில் ஹதீஸ் இல்லை, அல்லது சஹாபாக்களுடைய கவுல் இல்லை, சொல்கள் இல்லை என்று அவர்கள் அமைதியாகி விடுவார்கள், யூகிக்க மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டம். வஸ்ஸானியத்து, இரண்டாவது கூட்டம், காசு பாலம் யகா அலா மா வகா வதவஸ்ஸஉ ஃபீ தாலிக ஹத்தா அன்கரத் அலைஹிமுல் ஃபிர்கத்துல் ஊலா. இரண்டாவது மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து புதிதாக நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு சட்டம் எடுத்தார்கள், அதிலே கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சென்றார்கள். ஆனால் முந்தி சொன்ன கூட்டம் யார் ஹதீஸோடு மட்டும் நிறுத்திக் கொண்டார்களோ, அவர்கள் இந்த கூட்டத்தாரை, இரண்டாவது கூட்டத்தாரை படித்திருக்கிறார்கள், இவர்களை கண்டித்திருக்கிறார்கள். நீங்க இப்படி கியாஸ் என்று சொல்லி, சட்டம் எடுக்கிறோம் என்று சொல்லி, நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரொம்ப விசாலமா செல்வது கண்டிக்கத்தக்கது என்று மறுத்திருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம், இவர்கள் யார் என்றால், குர்ஆன் ஹதீஸ் இருக்குமேயானால் அதுதான் சட்டம், அவ்வளவுதான், அது இல்லாத ஒன்றிலே மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டால், அது அவர்களுக்கு நடந்துவிட்டால் அப்போது மட்டும் கியாஸ் செய்வார்கள். திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கூட்டம் யார் என்றால், குர்ஆன் ஹதீஸில் வந்ததை மட்டும் பேசுவார்கள், வராததை பேசவே மாட்டார்கள். இரண்டாவது கூட்டம் என்ன, குர்ஆன் ஹதீஸில் வந்ததையும் பேசுவார்கள், அதன் அடிப்படையிலே இப்படி நடந்தால் அதற்கு என்ன சட்டம், இப்படி நடந்துவிட்டால் அதற்கு என்ன சட்டம் என்று ஆய்வுகளை தொகுத்தவர்கள். இந்த இப்படி ரொம்ப விரிவா நடக்காத விஷயங்களுக்கெல்லாம் நடந்தால் என்ன சட்டம், நடந்தால் என்ன சட்டம் என்று ஆய்வு செய்து தொகுத்ததை முந்திய உலமாக்கள் கண்டித்தார்கள். இப்படி நீங்கள் தக்கல்லூப் செய்யாதீர்கள், நடந்தால் பார்ப்போம், நடந்தாலும் அதுக்கு இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியாயிடுங்க. மூன்றாவது கூட்டம் யார் என்றால், பிரச்சனை நடந்தால் அதற்கு தீர்வு குர்ஆன் ஹதீஸிலே நேரடியாக இருக்குமே ஆனால் எடுத்து சொல்வார்கள், அப்படி இல்லாத பட்சத்தில் நடந்த சம்பவங்களுக்கு மட்டும் சட்டங்களை தேடுவார்கள். அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேள்வி கேட்டார், இப்படி நடந்தால் என்ன சம்பவம் என்று. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, அப்படி நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், அப்படி நடக்கல, அப்படி ஒரு கால் நடந்தா அதுக்கு என்ன விளக்கம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நடக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்துப்போம். அவர் திரும்ப கேள்வி கேட்டாரு, அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒருவேளை நீங்க ஈராக்ல இருந்து வரீங்க போல இருக்குன்னு சொல்லி. அப்ப ஈராக்ல உள்ள அறிஞர்களுடைய ஒரு ஃபிக்ஹ் அமைப்பு எப்படி இருந்தது, சட்டங்களை யூகித்துக் கொண்டே இருந்தார்கள், இப்படி நடந்தால் என்ன, இப்படி நடந்தால் என்ன, இப்படி நிகழ்ந்து விட்டால் என்ன, இப்படி நிகழ்ந்து விட்டால் என்ன என்று அதற்காக அவர்கள் ஆராய்ச்சிகளை விரிவாக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சலஃபுகளுடைய மூத்த உலமாக்கள் இப்படிப்பட்ட விரிவான ஆராய்ச்சிகளை அவர்கள் மறுத்தார்கள், தேவையில்லை. நடந்தால் ஒவ்வொன்றுக்கும் அல்ல அந்தந்த காலத்தில் அறிஞர்களை வைத்திருக்கிறான், நடந்த சம்பவங்களுக்கு விளக்கத்தை கேளுங்கள், நடக்காத விஷயங்களை எல்லாம் யூகிக்காதீர்கள். இது ஒரு பேணுதல், இது கல்வியிலே பேணுதல். அப்ப உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் புரிந்திருக்கலாம். திரும்ப ஒரு முறை ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லும் போது, இல்ம் என்பதே குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்துகளும், அவர்கள் புறத்திலிருந்து வந்திருக்க சொல்லப்பட்ட விஷயங்களும் தான் இல்மே தவிர, பின்னால் வந்தவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பேசப்படுவதெல்லாம் அது மார்க்கத்திலே இல்மாக ஆகாது என்பதை இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது போன்று இன்னும் பெரிய மார்க்க அறிஞர்கள் கூறிய விஷயங்களை எல்லாம் நாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கருத்திலிருந்து பார்த்தோம். இந்த விஷயத்தை நாம் ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று என்ன, ஒவ்வொரு கூட்டத்தார்களும் தங்களுடைய அறிஞர்களை சஹாபாக்களுடைய தரத்திலே வைத்து விடுகிறார்கள். எங்க இமாம் இப்படி சொன்னாங்க, எங்க உஸ்தாத் இப்படி சொன்னாங்க, எங்க தலைவர் இப்படி சொன்னாங்க, இது எங்க ஆலிமுடைய கருத்து, இது எங்க ஜமாத்துடைய கருத்து என்று இந்த காலத்தில் உள்ளவர்கள், அது எந்த ஆலிமா இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ் பேசுறேன்னு சொல்ற ஆலிமாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு வெளியில இருக்கிற ஆலிமாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, இன்று அவரவர்கள் தங்களுடைய ஆலிம்களை எப்படி தரத்தில் ஆக்கிவிட்டார்கள், ஒரு சஹாபியுடைய தரத்திலே ஆக்கிவிட்டார்கள். இது கூடாது. ஒரு சஹாபியுடைய தரத்துக்கு இன்றைக்கு எந்த ஒரு ஆலிமும் சரி, எவ்வளவுதான் கல்வியிலே அவரை முதிர்ச்சி அடைந்திருந்தாலும் சரி, அவரை ஆக்க முடியாது. அவருடைய கூற்று ஹதீஸோடு சேர்ந்திருந்தால் அந்த கூற்றை பற்றி சொல்லப்படும், அந்த கூற்றை பின்பற்றப்படும். ஹதீஸ் இல்லாம எங்க ஆலிம் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. அதனாலதான் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல இன்னும் பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இல்ம் என்பது அது குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட வேண்டும், இல்ம் என்பது நபியிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், இல்ம் என்பது சஹாபாக்களிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், அதற்கு பின்னாடி வரக்கூடியதெல்லாம் கருத்துகள், அவற்றை அடிப்படையாக வைத்து அவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டார் என்று செய்தீர்கள் என்றால், கடைசியில மார்க்கத்தில் மார்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துட்டு விட்டு விட்டு சென்ற அவர்கள் போதித்து விட்டு சென்றது இருக்காது, கடைசியில ஊருக்கு ஊருக்கு ஒரு மார்க்கம் அப்படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு ஊர்லயும் தீன் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஊர்ல போனா அதானுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, இன்னொரு ஊர்ல போனீங்கன்னா அல்லாஹும சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னதுக்கு பின்னாடி இவர் ஒரு சலவாத்து சொல்லுவாரு, இன்னொரு ஊர்ல போனீங்கன்னா காமத் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும், காமத் சொல்லி முடிச்ச ஒண்ணு இருக்கும், அதே போல தொழுது முடிச்ச ஒண்ணு ஒண்ணு இருக்கும். இப்படி நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் வித்தியாச வித்தியாசமான இபாதத்துகளை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பரிசுத்தமான மார்க்கமாக ஆகாது. அப்ப எல்லாரும் குர்ஆன் என்ன இருக்கு, ஹதீஸ்ல என்ன இருக்கிறது, சஹாபாக்களுடைய கவுல்களில என்ன இருக்கிறது என்று பார்ப்போமே ஆனால் அப்போதுதான் நமக்கு மத்தியிலே நெருக்கமான ஒற்றுமை ஏற்படும். அதை விட்டுவிட்டு இல்ல எங்க ஊர்ல இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது, எங்க ஆலிம் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று இருக்குமேயானால் இந்த வேற்றுமைகள் வித்தியாசங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கும், பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர தீனிலே ஒற்றுமை என்பது ஏற்படாது. அப்ப இதுவரைக்கும் சென்ற பாடத்தினுடைய தொடரை நாம் பார்த்தோம். அடுத்து இன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹதீஸையும் அந்த பாடத்தினுடைய தலைப்பையும் நாம் பார்க்கிறோம். பாப் தஅலீமுன் நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தஹு மினர் ரிஜாலி வன்னிஸா மிம்மா அல்லமஹுல்லாஹ் லைஸ பிரஇன் வலா தம்சீலின் وبه قال حدثنا مسدد قال حدثنا أبو عوانة عن عبد الرحمن بن الأصبهاني عن أبي صالح ذكوان عن أبي سعيد قال جاءت امرأة إلى رسول الله صلى الله عليه وسلم فقالت يا رسول الله ذهب الرجال بحديثك فاجعل لنا من نفسك يوما نأتيك فيه تعلمنا مما علمك الله فقال اجتمعنا في يوم كذا وكذا في مكان كذا وكذا فاجتمعنا فأتاهن رسول الله صلى الله عليه وسلم فعلمهن مما علمه الله ثم قال ما منكن امرأة تقدم بين يديها من ولدها ثلاثة إلا كان لها حجابا من نار فقالت امرأة منهن يا رسول الله اثنين قال فأعادتها مرتين ثم قال واثنين واثنين واثنين. இந்த ஹதீஸை அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸில் என்ன வருகிறது, ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். அப்ப அந்த காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபிய பெண்மணிகள் அந்த அளவுக்கு நெருக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட நெருக்கம் அது? தங்களுக்கு மார்க்க விஷயத்திலே ஏற்படுகிறங்களை நேரடியாக அல்லாஹுவின் தூதரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த உரிமை இருந்தது, அந்த கண்ணியம் இருந்தது. அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்ப வெட்கம் என்பது இல்மிலிருந்து தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்ப சஹாபிய பெண்களை பார்க்கிறோம், ரசூலுல்லாவிடத்தில் நேரடியாக வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, பிறகு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே போல இஸ்லாமிய மார்க்கம் எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அனுப்பினானோ அப்போதே பெண்களுக்கு முழுமையான மனித உரிமை கொடுக்கப்பட்டது. இங்கே ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் இன்று பெண் உரிமை என்று பேசுவார்கள், இஸ்லாத்திலே பெண்களுக்கு உரிமை என்று தலைப்பு சொல்லி எழுதுவார்கள். ஆனால் இஸ்லாமை பொறுத்தவரை பெண்களுக்கு உரிமை என்று தனியாக பேசலாமா என்றால் அப்படி பேசுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே வேலையே இல்லை. ஏன் என்று சொன்னால், தவறா புரிஞ்சிடாதீங்க, வார்த்தையினுடைய ஆரம்ப வாசகத்தை வைத்துக்கொண்டு, எந்த மார்க்கத்திலே மதத்திலே அரசியல் சட்டங்களிலே அல்லது நாட்டு சட்டங்களிலே மனிதனுக்கே உரிமை இல்லையோ அங்கதான் நீங்க பெண்களுக்கு தனியா உரிமை இருக்கா இல்லையான்னு பேசணும். புரியுதா இல்லையா? எந்த மார்க்கத்திலே மனிதன் மனிதனாக மதிக்கப்படவில்லையோ, எந்த மார்க்கத்திலே மனிதனுக்குரிய ஒழுக்கங்கள் சட்டங்கள் அவனுடைய உரிமைகள் கடமைகள் பின்பற்றப்படவில்லையோ அவர்களுக்குத்தான் தேவை ஆண்கள் உரிமை, பெண்கள் உரிமை, முதியவர்கள் உரிமை, அனாதைகள் உரிமை, சிறுவர்கள் உரிமை, பெண்கள் உரிமை, பெண்களிலே விதவைகள் உரிமை, பெண்களிலே அவர் உரிமை இவர் உரிமை என்று அவர்களுக்கு வேண்டுமானால் செக்ஷன்கள் செக்ஷன் செக்ஷனாக அவர்கள் வைக்கலாம். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மனிதனுக்கு உரிமை கொடுத்து விட்டது. அப்ப மனிதன் என்ற அடிப்படையிலே நேற்று பிறந்த குழந்தையும் வருவார், சிறுவரும் வருவார், வாலிபரும் வருவார், வயோதிகரும் வருவார். மனிதன் என்றால் பெண் மனித இனத்தை சேர்ந்தவளா இல்லையா? அதை முதல்ல முடிவு சொல்லுங்க. மனித இனத்தை சேர்ந்தவள், அவ மனிதனுக்குள்ள அத்தனை உரிமைகளும் அவளுக்கும் உண்டு. ஆனால் மற்ற மத கலாச்சாரத்தை பொறுத்தவரை அவர்களிலே பலர் பெண்களை மனித இனத்திலேயே சேர்த்துக் கொள்வது கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் பெண்கள் உரிமை என்று தனியா பிரிக்கிறாங்க. அப்ப மனித உரிமைன்னு சொன்னா அதுல யார் மட்டும்தான் வருவாங்க? அவங்களிடத்துல ஆண்கள் மட்டும்தான் வருவார்கள். எனவே நாய்க்கு உரிமை, பூனைக்கு உரிமை, சிங்கத்துக்கு உரிமை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி விலங்குகளுக்கு உரிமை இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரைட்ஸ் அவங்களுக்கும், அந்த மாதிரி பெண்களுக்கும் உரிமை என்று பிரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆனார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதிலிருந்து பரிசுத்தமானது. அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய முழு கண்ணியமும் அவர்களுடைய முழு உடைமைகளும் அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய சமுதாய தனித்தன்மையும் பாதுகாக்கப்படக்கூடிய அளவிலே உரிமையை கொடுத்து விட்டான். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை அதற்கு சொல்கிறார்கள். ஒரு பெண் கன்னி பெண்ணாக இருந்தால் அவளை மனம் முடிக்க கூடாது அவளுடைய அனுமதி பெறாதவரை. அவளுடைய அனுமதி என்ன? அவள் வாய்மூடி இருப்பது. ஒரு பெண்ணை அவள் விதவையாக இருந்தால் அவளை மனம் முடிக்க கூடாது அவளிடத்தில் அனுமதி பெறுகிறவரை. அவளுடைய அனுமதி என்ன? வாய் திறந்து அவள் சொல்வது. இப்படி ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி கொடுத்து விட்டார்கள். பெண்கள் வியாபாரம் செய்யலாம், பெண்கள் தொழில் செய்யலாம், பெண்கள் ஒப்பந்தம் செய்யலாம், பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம், ஸ்பான்சர் பண்ணலாம் ஒருத்தரை வரவழைக்கிறதுக்கு. எல்லா உரிமைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிசமமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடமைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. உரிமைகளிலே வித்தியாசம் இல்லை, கடமைகள். எப்படி? உதாரணத்திற்கு ஆண்கள் ஜமாத்தோடு மஸ்ஜிதிற்கு வந்து தொழுவது ஆண்கள் மீது கடமை, பெண்கள் மன்னிக்கப்பட்டார்கள், விரும்பினால் வரலாம். ஆண்களுக்கு ஜும்ஆவுடைய தொழுகை கடமை, பெண்களுக்கு அது மன்னிக்கப்பட்டது, விரும்பினால் வரலாம். ஆண்களுக்கு ஜிஹாது கடமையாக்கப்பட்டது, பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டது, விரும்பினால் வரலாம், இல்லை என்றால் தப்பு கிடையாது. ஆண்களுக்கு ஜனாசா தொழுகை கடமை, பெண்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று கட்டாய கடமைகளில் பெண்களுக்கு சலுகை அதிகம் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய பலவீனத்தால். ஆனால் உரிமை என்று வருமையானால் எல்லோருக்கும் பொதுவான உரிமையும் கண்ணியத்தையும் அல்லாஹுடைய தீன் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா பார்க்கிறோம், ஒரு பெண் வருகிறார்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே, யாரும் அவங்களை தடுக்கல, நேரடியா பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுகிறார்கள். அதுவும் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க, ஸஹபர் ரிஜாலு பிஹதீஸிக, அல்லாஹ்வின் தூதரே நீங்க சொல்கிற ஹதீஸுகளை எல்லாம் ஆண்களே கேட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள், நாங்க என்ன ஆனோம், நீங்கள் எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்கள், உரிமையை பாருங்கள். ரசூலுல்லாவிடத்திலே வந்து உரிமையாக கேட்கிறார்கள். ஆனா இன்னைக்கு யாரும் மஸ்ஜிதுக்கு வந்து அப்படி இமாமிடத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியாது. எங்கன்னா மஸ்ஜிதுக்கு வருவாங்க, என்ன வருவாங்கன்னா, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இமாம் சாஹிப் என் பிள்ளைக்கு காய்ச்சலா இருக்கு வந்து ஓதி பாருங்களேன், எப்படி இமாம் சாப் என் புருஷன் வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நிறைய வியாபாரம் பார்க்கிறாரு, ஆனா என்னன்னு தெரியல, எந்த வியாபாரமும் கை கொடுக்க மாட்டேங்குது, ஏதாவது ஆயத்து துவா ஏதாவது சொல்லி தரீங்களா, அல்லது ஏதாவது ஓதி தரீங்களா, அல்லது ஏதாவது எழுதி தரீங்களா, இதுக்கு தான் வருவாங்க பெரும்பாலும். ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய காலத்திலே சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லா இடத்துல வந்து கேட்டார்கள், எதற்கு கேட்டார்கள், யார் ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம், நீங்க சொல்ற ஹதீசுகள் இல்முகள், இது தீனுடைய இல்மு, நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இல்மை தேடுவது கடமை என்று, ஆனா உங்களுக்கு முன்னாடி ஆண்கள் கூடி உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்களால உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து கேட்க முடியல, ஆண்கள் மிகைத்து விடுகிறார்கள் சபைகள்ல, நாங்க தூரத்துல தூரத்துல போயிடுறோம், கடைசியில கூட்டம் அதிகமா போயிருச்சுன்னா அவங்களுக்கு இடத்த விட்டுட்டு நாங்க போயிட வேண்டியதா இருக்குது, எனவே யார சூழல்லாம் எப்படி நாங்க பொறுத்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ், கல்வியின் மீது அவர்களுக்கு இருந்த ஹிர்ஸை, பேராசையை பாருங்கள், கல்வியின் வாய்ப்பு தவறுகிறதே என்று அவர்களுக்கு இருந்த அந்த ஆதங்கத்தை பாருங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோமா மட்டன் பிரியாணி சாப்பிட்டோமா, தினைக்கும் வீட்டுக்கு மார்க்கெட் கரெக்டா வந்துச்சா, வருஷம் வருஷம் இத்தனை பக்ரீத்துக்கு அப்புறம் ரமதானுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு மச்சான் கல்யாணத்துக்கு மாமன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களா, அவ்வளவு, அது கொடுத்துட்டா பெஸ்ட் கணவன். அதை தவிர அதற்கு பிறகு எனது கணவன் எனக்கு இல்முக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தானா, அதை பத்தி எல்லாம் தேவை கிடையாது, அது வேற யாராச்சும் பார்த்துக்கிட்டு. ஒரு பெண்ணுடைய முதல் ரைட்ஸ் என்ன, கணவனிடத்துல வாங்க வேண்டிய ரைட்ஸிலே அந்த பெண்ணுடைய தீன் முழுமையாகுவதற்குண்டான சூழ்நிலையை அந்த கணவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவளுக்கு தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அஞ்சு வேளை தொழுகிறதுக்குண்டான சூழ்நிலை, அவளுடைய ஹிஜாபை பேணுவதற்குண்டான சூழ்நிலை, அவளுடைய இல்மை மார்க்க இல்மை தெரிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை, இதை அந்த பெண்மணிக்கு ஒரு கணவன் ஏற்படுத்தி கொடுப்பது மிக முக்கியமான முதல் கட்டாய கடமையாகும். ஆனால் நம்ம கணவன்மார்கள் நம்முடைய சகோதரர்கள் பெரும்பாலும் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டு நல்ல ரைஸ் பாஸ்மதி ரைஸா நீ சாப்பிட்டுக்க, ஏன்னா அதே போல தினைக்கும் மார்க்கெட் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஆனால் தீனை பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியா இருக்கும். ஒரு வாரம் ஆகிவிட்டது, ஜும்மாவிலிருந்து ஜும்மா ஆகிவிட்டது, என் மனைவியின் காதிலே ஏதாவது குர்ஆன் ஹதீஸ் நுழைந்ததா, ஏதாவது ஹிக்மத்துடைய ஞான வார்த்தை என் மனைவியின் இதயத்திலே நுழைந்ததா, அவளுக்கு ஏதாவது ஒரு குர்ஆன் ஹதீஸ் எட்டியதா, படித்தாளா, அதை கேட்டாளா, அதை பத்தியே கேட்க மாட்டார், போன் பண்ணுவார், சலாம் அலைக்கும், சாப்பாடு செஞ்சிட்டியா, சலாம் சொன்னாலே இந்த காலத்துல பெருசா இருக்கு கணவன் மனைவி. ரொம்ப வீட்டில் பாருங்க, கணவன் மனைவிக்கு சலாம் சொல்றதே கிடையாது, மனைவி கணவனுக்கு சலாம் சொல்றதே கிடையாது, என்னங்க எப்பங்க வரீங்க, வர்றேன், வைக்கிறேன், முடிஞ்சு போச்சு, என்னங்க இது முஸ்லீம் மூடா, இது ஒரு முஸ்லீம் மூடா இருக்காது. கணவன் மனைவிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து முழுசா சொல்லணும், மனைவி அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து முழுசா சொல்லணும். நீங்க எல்லாருக்கும் ஊர் ஊருக்கெல்லாம் சலாம் சொல்றீங்க, உங்க மனைவிக்கு சலாம் சொல்ல மாட்டீங்க, நீங்க எவ்வளவு பெரிய கஞ்சரா இருப்பீங்க பாருங்க, உங்களும் சொல்லல, பொதுவா சொல்றேன், நீ கோச்சிக்காதீங்க உடனே. அப்ப சலாம் என்பது ஒரு பெரிய துஆ, எல்லாருக்கும் செய்றீங்க, ஆனா மனைவிக்கு செய்யறது கிடையாது, சரியா, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த பெண்மணி வந்து கேக்குறாங்க, ஃபஜ்அல் லனா மின் நஃப்ஸிகா யௌமன் நஅதீக ஃபீஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமகல்லா, வார்த்தையினுடைய ஆழத்தை பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே ஃபஜ்அல், எங்களுக்கு ஒரு முடிவு செய்ய, அல்லாஹு அக்பர், என்ன வார்த்தை இது, எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள், ஃபஜ்அல், எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க, மின் நப்சிக்க நீங்க தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. அபூபக்கர் உமர் அனுப்பிடக்கூடாது, உமர் அனுப்புனா பிரச்சனையா போயிடும், அப்புறம் சும்மாவே பயந்துகிட்டு இருப்பாங்க பெண்கள். மின் நப்சிக்க நீங்க வாங்க, எவ்வளவு உரிமை பாருங்க. எங்களுக்காக, எங்களுக்கு வேணும், ஸ்பெஷலா வேணும், தனியா வேணும். ஃபஜ்அல்லனா மின் நப்சிக்க நீங்க வரணும், நீங்க எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க. யௌமன் சும்மா இல்ல, ஒரு அரை நாள் கால் நாள் ஒரு தொலைவுக்கு பின்னாடி அரை மணி நேரம் கிடையாது, யௌமன் ஒரு கம்ப்ளீட் நாள் எங்களுக்கு கொடுங்கிறாங்க. பரலான தொழுகைக்கு போயிட்டு திரும்ப வந்து எங்களுக்கு பயன் பண்ணுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அரை மணி நேரம் பயனுக்கு இங்க தாங்க மாட்டேங்குது, ஒரு ஒரு ஆளா எந்திரிச்சு போயிட்டு இருக்கு. நம்ம காலத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனா முடிஞ்சு போச்சு, புள்ளாலும் அத்தாலும் அம்மாலும் அது இதுன்னு சொல்லி. ஆனா இந்த அளவுக்கு அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள். அந்த நாள்ல நாங்க உங்கள்ட்ட வருவோம், நீங்க எங்க இடம் சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு நாங்க வருவோம். உஸ்தாத வீட்டுக்கு கூப்பிடுறது கிடையாது, துஅல்லிமுனா நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த நாளிலே மிம்மா அல்லம கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு போதித்ததிலிருந்து. என்ன அழகான வார்த்தையை சொல்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல சஹாபி பெண்மணிகள் ரொம்ப தெளிவா விளங்கி வைத்திருந்தார்கள், ரசூலுல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அல்லது கற்றுக் கொடுப்பார்களோ அது அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததில்தான் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள், ரசூலுல்லாஹ் மன இச்சையோடு பேச மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன, அது குரானு இது ஹதீசு என்று தனியாக பிரித்து, ஹதீச நம்ம எல்லாத்தையும் உடனே ஏத்துக்க வேணாம், அதை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம விளங்கி இருக்கிற குரானோட புரிஞ்சு பார்த்து அதுக்கு ஒத்து வந்தா ஏத்துப்போம், இல்லைன்னா இதெல்லாம் ஹதீசே இல்லைன்னு மறுத்துவோம். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி செயின் புகாரி அறிவித்தார்கள், புகாரிக்கு அவருடைய உஸ்தாத், அவருக்கு அவருடைய உஸ்தாத், அவருக்கு அவர் சஹாபி அறிவித்தார் என்று எல்லாம் தெல்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டு முழு முஸ்லிம் சமுதாயத்தால் ரசூலுல்லாவிடத்திலிருந்து நேரடியா கேட்டா எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குமோ அதே அளவு நம்பிக்கையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு கடைசி காலத்தில் ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு, இது ஹதீஸ்னு பதிவு செய்யப்பட்டாலும் இதை நம்ம ஹதீஸா நம்ப வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய வழிகேடு பாருங்கள். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாவிடத்தில் பேசும்போது, கல்வி பயிலும் போது மிக தெளிவான இந்த விளக்கத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். நபி நமக்கு ஒரு இல்மை கொடுத்தார்கள் என்றால் அது அல்லாஹ் கொடுத்துதான் கொடுக்கிறார்களே தவிர அவர்கள் சுயமாக பேச மாட்டார்கள். அப்ப தலைப்போட உங்களுக்கு புரியுதுங்களா? நம்முடைய தலைப்பு என்ன? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல். சுன்னா எதுவாக இருந்தாலும் அது குர்ஆனிலிருந்து அல்லது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹியிலிருந்து தான் கிடைக்குமே தவிர நபி அவர்கள் மன இச்சையோடு எதையும் பேச மாட்டார்கள். தூரம் அவர்கள் அழுத்தமாக கேட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? அப்படியா, சரி, ஒரு நாளல்ல உங்களுக்காக, நீங்க கேட்டது ஒரு நாளை கேட்டீங்க, இஜ்தமி'னா ஃபீ யௌமி கதா வ கதா, இன்னைக்கு வாங்க, அப்புறம் அன்னைக்கு இன்னொரு நாள் சொல்லி, அன்னைக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு அறிவிப்பு செய்து அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். அதே போல ஃபஜ்தமன அந்த பெண்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அந்த சஹாபிய பெண்மணிகள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுடைய பேச்சாளராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய போதகராக முஅல்லிமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய ஹதீபாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய முஹாதிர் லெக்சரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்தார்கள் என்றால், அந்த சஹாபிய பெண்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், நற்பாக்கியம் பெற்றவர்கள். யோசித்து பாருங்கள். யா அல்லாஹ், அப்ப அதனாலதான் பின்னாடி வந்த எந்த அறிஞராக இருக்கட்டும், பின்னால் வந்த எல்லா அறிஞர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹதீஸ், அது ஆண் சஹாபி அறிவித்தாலும் சரி அல்லது பெண் சஹாபி அறிவித்தாலும் சரி, எல்லா ஹதீஸ் தான், எல்லா ஹதீஸுக்கும் ஒரே தரம் தான். ஆண்கள் அறிவித்தா கூட பெண்கள் அறிவித்தா குறைவு என்ற விதமான பாகுபாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களின் விஷயத்திலே எந்த மார்க் அறிஞரும் செய்தது கிடையாது. அப்ப இந்த மாதிரி உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விளக்கங்களை எல்லாம் சொன்னாங்க, சொல்லி முடிச்சாச்சா. அல்லாஹ் அவர்களுக்கு போதித்ததிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்தால் தஅலீம் ஃபஅல்லமஹுன்ன ثُمَّ قَال. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு ஒரு ஹதீஸை அந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அது என்ன? பெரும்பாலும் இந்த சோதனை பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோதனையாக ஆகிவிடுகிறது. சில சோதனை பெண்கள் அந்த நேரத்திலே மிக பலவீனப்பட்டு விடுவார்கள். குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான சோதனையை குறித்து இந்த இடத்திலே கடைசியாக தனது உரையின் இறுதியிலே ஒரு விளக்கத்தை தந்தார்கள். அந்த செய்தி என்ன? உங்களில் எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், பரவாயில்லை, அவளுக்கு பிறந்த மூன்று குழந்தைகள் இறந்து விட்டால், மூன்று குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பிறக்கிறது ஆனால் இறந்து விடுகிறது, இது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு குழந்தை இறந்தாலே, ரெண்டு குழந்தை இறந்தாலே, மூன்று குழந்தை இறந்தாலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி இறந்திருந்தால் அந்த மூன்று பிள்ளைகளும் அந்த பெண்ணுக்கு நரகத்திலிருந்து அவளை தடுக்கின்ற தடையாக, ஹிஜாபாக ஆகிவிடுவார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தியை அல்லாஹுவின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தருகிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம், ஒரு இக்கட்டான ஒரு மன கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டாலும் ரசூலுல்லாஹுடைய இந்த ஹதீஸை நினைத்து பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளால் நிச்சயமாக அந்த கவலையை மறக்க முடியும். இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இப்படித்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைக்குரிய அழகிய ஒரு தாத்பரியத்தை அல்லது அழகிய தீர்வை அல்லது அழகிய ஒரு அமைதிக்குண்டான ஒரு விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயம் நமக்கு சொல்லி இருப்பார்கள். அதை நாம் தெரிந்து கொள்வோமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு நிம்மதிதான். இப்போ உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு எறும்பு கடிச்சிச்சு அல்லது ஒரு முள்ளு குத்துனுச்சு. இப்போ பொதுவாக என்ன நினைக்கிறோம், நான் ஒண்ணுமே தப்பு செய்யலையே, எனக்கு ஏன் முள்ளு குத்துனுச்சு, எனக்கு ஏன் இடிச்சுக்கிட்டேன், எனக்கு ஏன் கை ஒடிஞ்சிச்சு, எனக்கு ஏன் கால் ஒடிஞ்சிச்சு என்றெல்லாம் மக்கள் எண்ணுவார்கள். நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் யாருக்கும் எதுவுமே பண்ணலையே என்பதாக சொல்வார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நீங்கள் சபராக இருக்கும்போது உங்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மையை தருகிறான். எப்படி நன்மை? ஒரு நன்மை தரப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது. உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. அப்ப ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நிராசையாகி விரக்தியாகி இனிமே எனக்கு வாழ்க்கையில எந்த ஆதரவும் இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறதே தவிர என்று போகக்கூடிய ஒரு நிலைமையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விடவே இல்லை. அது காஃபிர்களுக்கு தான். ஏன்? அவன் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அதுக்கு செஞ்சேன், இதுக்கு செஞ்சம்மா, அதெல்லாம் இவனை ரட்சிக்குமா காப்பாத்துமா? எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அவன் சொல்லுவான், நான் எத்தனையோ தெய்வத்துக்கு வழிபட்டேன், எத்தனையோ தெய்வத்துக்கு நேர்ந்துகிட்டேன், ஆனா எல்லா கடவுளும் என்னை கைவிட்டுச்சு. காஃபிர்கள் வாயிலிருந்து பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம், எல்லா கடவுளும் என்னை கை விட்டுருச்சுங்க. அது இவர் எங்கெங்கெல்லாம் போனாருங்க, எந்த கடவுளுமே இவர் கை கொடுக்கல, இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. கடவுள்கிட்ட போயிருந்தா கடவுள் கை கொடுத்துருப்பாரு, கல் சிலைகிட்ட போயிருந்தா அது எப்படி கல் சிலை இவருக்கு கை கொடுக்கும்? அப்ப இதான் ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுடைய நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே அவன் ஆதரவை தேடுவான். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு தேடுவான். அப்ப அதனால அவன் எதையும் இழக்கப் போவது கிடையாது. துன்யால தெரியும் இழக்கிற மாதிரி, துன்யால இழப்பதை போன்று தெரிந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு அங்கே நன்மைகளாக எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். கடைசியில கியாமத்துல மறுமையில வந்து பார்த்தா அந்த மனிதன் என்ன ஆசைப்படுவானா, யா அல்லாஹ், நான் கேட்ட எந்த துஆவையும் கபூல் செய்யாம என்ன முழுக்க கஷ்டத்திலேயே நீ துன்யால வச்சிருக்கலாமே என்று நினைப்பான். எப்படி இங்க என்ன நினைக்கிறோம், நம்ம கேட்கிற எல்லா துவாவும் உடனே கபூல் ஆயிடணும், நமக்கு எந்த கஷ்டமுமே வரக்கூடாது, எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பெண்மணி வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு வருகிறது, மயக்கம் வருகிறது, எனது உடல் எல்லாம் துடிக்கிறது, என்ன அறியாம எனக்கு பல சிக்கல் ஏற்படுது. யா ரசூலல்லாஹ், துவா செய்யுங்க ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், துவா செய்யுங்க, எனக்கு அல்லாஹ் சுகமாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியா? சரி, நான் துவா செய்யறேன், அல்லாஹ் உனக்கு சுகமாக்கிடுவான். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, நீ பொறுமையா இருந்தீன்னா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். நம்மள மாதிரி ஆளா இருந்தா என்ன திரும்ப செஞ்சிருப்பாங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கமும் வேணும், எனக்கு சுகமாறதுக்கு துவாவும் கேளுங்க. ஏன்னா நம்ம எந்த பதிலையுமே ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லையா அவங்க அந்த பெண். ஏன்னா முடியுமா இல்லையா அல்லாஹ்வால? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துவா செய்யறேன், ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ சபரா இருந்தீனா உனக்கு சொர்க்கம், இதுக்கு மேல கேரண்டி சர்டிபிகேட் என்னங்க? நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு சொர்க்கம் இருக்குதா இல்லையா? நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா? ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் அடுத்து அடுத்து அங்க கேள்வி கணக்குக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய விடைகள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேயே நமக்கு விடையை கொடுத்துட்டாங்க, நீ சபரா இருந்த பெசாம கண்டிப்பா சொர்க்கனு உடனே வாங்கிப்போ சர்டிபிகேட். யார் ரசூலா, நான் சபுராவும் இருக்கிறேன், எனக்கு சுகத்துக்கும் துவா செய்யுங்கன்னு சொல்லல. நம்மள மாதிரி யாரா இருந்தா, ஏன்னா நம்ம இப்படி பின்பக்கத்துல இருந்து சிந்திக்கிறவங்க, சஹாபாக்கள் நேரா சிந்திக்கிறவங்க, உடனே சொன்னாங்க, யார் ரசூலா பொறுமையா இருக்கிறேன், ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், அப்படி எனக்கு வலிப்பு வரும் பொழுது எனது ஆடை விலகி விடுகிறது. எதை பயந்தார்கள் பாருங்கள், அத்த கஷ்ஷஃப், எனக்கு ஆடை விலகி விடுகிறது. அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, வலிப்பு வரும்போது எனது கைகால் துடிக்கும் போது எனது ஆடை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். அல்லாஹ் இவளது ஆடையை பாதுகாப்பாயாக இவளுக்கு. அதுக்கு பின்னாடி பல தடவை வலிப்பு வந்துச்சு, ஆனா ஆடை விலகவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மொஜிஸா இது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம பெண்களை நல்லா இருக்கும்போதே கழுத்துக்கு முகம் கை காலு எல்லாத்தையும் திறந்து போட்டுக்கிட்டு தான் எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு போவாங்க வருவாங்க. வெட்கமில்லாத ஒரு சமுதாயமாக இன்று பெண்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள். அதிலேயும் குறிப்பா பால்கார, அதே போல தபால்கார, அதே போல இவங்க கடைக்கு சாமான் வாங்க போகக்கூடிய கடைக்காரர்கள், இவர்கள் எல்லாம் நமது காலத்து பெண்களுக்கு எப்படி ஆகிவிட்டார்கள் என்றால், உடன் பிறந்த சகோதரனை போல, உடன் பிறந்த சகோதரனிடத்தில் பேசுவதைப் போல, அவரிடத்தில் அமர்வதைப் போல, அவர்களிடத்தில் இருப்பதைப் போல, அந்த அளவுக்கு அந்யூன்யமாக. சில வீட்டில் சமயக்காரன், வீட்டில் குடும்பத்தில் ஆண் சமயக்காரங்களை வச்சிருக்கிறாங்க கிச்சனில், இந்த பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏதோ வீட்டுக்கு புருஷன் வந்து சமயக்கல சமைக்கிற மாதிரி தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். ஒரு வீட்டிலே ஒரு பெண் இருக்கும்போது அந்நிய ஆண்கள் எப்படி போக முடியும் உள்ளார? காஃபிர் பெண்ணே ஒரு முஸ்லிமான பெண்ணை பரிதா இல்லாமல் பார்க்கக்கூடாது. சட்டம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ரொம்ப பேருக்கு. காஃபிர் பெண்கள் இருக்காங்க பாருங்க, காஃபிர் பெண்களே முஸ்லிமான பெண்களை பரிதா இல்லாமல் பார்க்கக்கூடாது. ஒரு முஸ்லிமான பெண்ணு காஃபிரான பெண்ணிடத்திலும் பரிதாவோடு இருக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஆம்பளைங்களை பத்தி என்ன சொல்றது? ஒரு காஃபிரான பெண்ணுக்கு தனது கையை காட்டக்கூடாது, தனது முகத்தை காட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பரிதாபி பேண வேண்டும். ஏனென்றால் மார்க்கம் இல்லாதவள் இவளை பற்றி தனது கணவனிடத்திலோ தனது ஆண்களிடத்திலோ விவரிக்கக்கூடும், அதனால் பிறகு பிரச்சனை ஏற்படக்கூடும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பெண்களுடைய அந்த இஜ்ஜத்தை கண்ணியத்தை பாதுகாக்க சொல்லியிருக்கிறான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா வெட்கத்தை இழந்து ஹிஜாபுங்கிறது ஒரு பேருக்கு தான் ஆயிருச்சு. கருப்பு போர்வை ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, கடைசியில ரோட்ல வரும்போது பார்த்தா தலையில துப்பட்டா கிடையாது, கழுத்துல கிடையாது, எல்லாம் போயிடுது. நல்லா பாதுகாக்கணும். இப்ப நாம் இது எதற்கு சொல்ல வந்தோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த துவா, அந்த பிரச்சனை. அதே போல ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலல்லாஹ், கண் பார்வை போயிடுச்சு, கண் இல்ல, என்ன செய்யறது, துவா செய்யுங்க அல்லாஹ் எனக்கு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபரா இருந்தா உனக்கு சொர்க்கம்னாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுடைய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, அந்த சோதனைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பகரமாக தருகிறான் என்று அவனுடைய ஈமான் இருக்கிறது, அவனுக்கு மனதை விசாலப்படுத்தி விடுகிறது. வியாபாரத்தில் நஷ்டமானாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனையானாலும் சரி, எந்த ஒரு சோதனையாக இருக்கட்டும், அந்த சோதனைக்கு அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான், நான் பொறுமையாக இருந்தால் எனக்கு அல்லாஹ் நல்ல பிரதி உபகாரத்தை பிரதி பலனை தருவான் என்ற நம்பிக்கை ஒன்று போதுமானது ஒரு மூமின் தெளிவடைவதற்கு. அப்ப அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு குறிப்பாக சொன்னார்கள், அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிரமம் என்று அவர்கள் நம்பி வைத்திருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி பதட்டப்பட தேவை கிடையாது, மூணு குழந்தை இறந்துட்டாலும் கூட நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், நரகத்திலிருந்து அந்த பெண் அந்த பிள்ளைகள் உங்களை பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்டார், ரசூலல்லாஹ் அப்படியா, அப்ப ரெண்டு பிள்ளை இறந்திருந்தால் அவங்களுக்கு என்ன நிலைமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அமைதியா இருந்தாங்க. அந்த பெண் ரெண்டு தடவை கேட்டாங்க, ரெண்டு குழந்தை போயிட்டா என்ன, ரெண்டு குழந்தை போயிட்டான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு சும்மா கால், கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா வஸ்னைனி வஸ்னைனி வஸ்னைனி, ஆமா ரெண்டு பிள்ளை இறந்திருந்தாலும், ரெண்டு பிள்ளை இறந்திருந்தாலும், ரெண்டு பிள்ளை இறந்திருந்தாலும். அப்ப இந்த ஹதீஸ்ல நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? அப்ப முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று குழந்தை இறந்திருந்தால் நரகத்திலிருந்து அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக தடையாக இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் முன்பு அறிவித்திருந்தான் வஹியின் மூலமாக. ரெண்டு குழந்தை இறந்திருந்தாலும் அதற்கும் இதே நன்மையா என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காத்தாங்க. ஆனா அந்த பெண்ணால மௌனம் காக்க முடியல, பதில் சொல்லுங்க, ரெண்டு குழந்தை இறந்திருந்தா என்ன, ரெண்டு குழந்தை இறந்திருந்தா என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அமைதியா இருந்துட்டு அதுக்கு பிறகு சொன்னார்கள். அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறோம்? அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒன்று ஜிப்ரயீலின் மூலமாக அல்லது உள்ளத்திலே உதிக்க வைப்பதன் மூலமாக அதற்குரிய விடை தெரிந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். இது ஒரு செய்தியை தெரிகிறோம். இரண்டாவது செய்தி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு வந்து பேசும்போது சுத்தி வளர்ச்சி எதையுமே பேசல. அதையும் இங்கே இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நேரடியாக வந்தார்கள், மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே சென்றார்களே தவிர அவர்களுக்கு கியாசையோ அல்லது வேறு விதமான விஷயங்களையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக செய்த அறிவுரைகள் என்று இமாம்கள் நிறைய ஹதீஸுகளை பதிவு செய்கிறாங்க. அதுல குறிப்பா ஒன்றை இமாம்கள் அதிகமாக பதிவு செய்வார்கள், அதாவது ஹஜ் பெருநாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் அறிவுரை செய்துவிட்டு, அப்ப கூட்டம் அதிகமா இருக்கும், சில விஷயங்கள் பெண்களுக்கு சென்று சேர்ந்திருக்கும் அல்லது சேராமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த பொதுவான உபதேசத்தை முடிச்சுட்டு ஆண்களெல்லாம் போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்துல வந்து அங்கே நின்று கொண்டு பெண்களுக்கு என்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக உபதேசம் செய்வார்கள். அப்படி செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், நான் உங்களை நரகத்தில் அதிகம் இருப்பதை பார்த்தேன். அந்த கேள்வி உங்களுக்கு தெரியும். அப்ப கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஏன் நாங்க அவ்வளவு அதிகமா இருக்கிறோம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயங்களை சொன்னாங்க, ஒன்று கணவனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள், இன்னொன்று நீங்கள் சபிக்கிறீர்கள். அப்ப எந்த ஒன்றை விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா இல்ல மாஷா அல்லாஹ், பெண்கள் எதை எதெல்லாம் திட்டணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு பாத்திரத்தை திட்டுவாங்க, ஒரு ஸ்பூனை திட்டுவாங்க, திட்டுறதுக்கு ஒரு வரையறையே இருக்காது. கதவை திட்டுறது, ரூமை திட்டுறது, வீட்டை திட்டுறது, தெருவை திட்டுறது, அதாவது ராசி இல்லை, இது சரியில்லை, இது பிரச்சனை என்று இப்படியே திட்டுவது என்பது பொருட்களை மட்டுமல்ல கடைசியில பிள்ளைகளையும் கூட. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினான பெண்ணுடைய ஒரு பண்பாக இது இருக்கக்கூடாது. அப்ப இன்றைய பாடத்தினுடைய இந்த ஹதீஸிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வருகிற விஷயம் என்னவென்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதிலிருந்து தான் கற்றுக் கொடுத்தார்களே தவிர அதற்கு மீறி அதற்கு முரணாக தன்னுடைய கருத்து தன்னுடைய அபிப்பிராயம் என்று எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது தனக்கு தெரியாத பட்சத்திலே வஹியை எதிர்பார்த்து இருந்தார்கள், வஹி வந்ததற்கு பிறகு பதில் சொன்னார்கள். புரியுதா? இப்ப நாளைக்கு இன்ஷால்லா மகரிப் தொழுகைக்கு பிறகு 6:30 இன்ஷால்லா இருக்கும், எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க, இதே பாடம் தான் இன்ஷால்லா. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. صلى الله على نبينا محمد وعلى اله وصحبه وسلم، والحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمه الله وبركاته.